ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவத்தை இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆகவே இந்த இருவினை ஒப்பு மனவரிவாக சத்தினிவாதம் அதை சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடல். சுத்தாவத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல். இணைய பல பிறவிகளின் இறந்து பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம் அகலா முனமருவும் இருபயனும் ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயன் அந்த முற வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் முற்சினமருவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றே. இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து, இணைய பல பிறவிகள்னா இணையன இப்படிப்பட்ட பிறவிகளிலே, இப்படிப்பட்ட பல பிறவிகள்னு ஏன் ஆசிரியர் சொல்றாரு? ஏன்னா முந்தைய பாடல்ல தான் நாலு வகை தோற்றம் ஏழு வகை பிறவிகள் சொன்னார். ஆகவே அடுத்த பாடல இப்படிப்பட்ட பிறவிகளிலே என்று தொடங்குகின்றார். இப்படிப்பட்ட பிறவிகளிலே இறந்து பிறந்து உயிர்களானவை பிறந்தும் இறந்தும் அருளால் இருவினைகளை புரிந்து, ஒவ்வொரு பிறவியிலும் இரு நல்வினை தீவினைகளை புரியுது. எப்படி புரியுது? அருளின் துணை கொண்டுதான் புரியுது. அருளால் இருவினைகள் புரிந்து நல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் ஆசிரியர். அருளால் நல்வினை புரிந்து மட்டும் சொல்லல, அருளால் இருவினைகள் புரிந்துட்டார். அப்ப தீவினை செய்வதற்குமா அருள் துணை அப்படின்னு நம்ம கேட்போம். நாம துணைன்னு நினைச்சுடுவோம், உடந்தைன்னு நினைச்சுடுவோம். உலகையில் அப்படித்தான், ஒருத்தர் ஒரு தீவினை செய்தார், இன்னொருத்தர் கெடுதல் செய்தார், அதுக்கு அவர் நண்பர் ஒருத்தர் துணை செய்தார்னா அவரையும் உடந்தைன்னு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க, கூட்டு சதியாளர் சொல்லிடுவாங்க இல்லையா. ஆனா சிவபெருமான் வந்து இருவினைகள் செய்வதற்கும் துணையா இருக்க, அவர் தன்னுடைய அருளால இருவினைகள் செய்வதற்கும் துணையா இருக்காருன்னு சொல்றாங்களே, அது எப்படின்னா துணைன்னா இங்க உடந்தைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவன் செலுத்தாம ஆன்மாவால எதையும் செய்ய முடியாத, ஆகவே எல்லாம் அவன் செயல் தானே சொல்றோம். எல்லாம்ங்கும் போது நல்வினை தீவினை எல்லாமே அதுல அடக்கம் தானே. அப்ப நமக்கு ஐயம் வரும், நல்வினைக்கு சுவாமி துணையா இருக்க வேண்டிதான், தீவினைக்கும் துணையா இருக்காரா? என்கிட்டேருந்து ஒருத்தன் பணத்தை திருடிட்டு போனான்னா அவன் திருடுனது தீவினை, அதுக்கும் சுவாமி துணையா இருக்கிறார்னா அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் ஆதங்கப்படுறேன். என்ன அப்படின்னா சுவாமி நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலா அப்படிங்கிறேன். என் நண்பன் ஒருத்தட்ட உரிமையா பேசுற மாதிரி பேசுறேனா, என்னண்ணா நீ நினைச்சிருந்தா என்ன இதுல இருந்து அந்த பிரச்சனை வராம நீ தடுத்திருக்கலாம் அப்படின்னு நண்பர்கிட்ட உரிமையா சொல்ற மாதிரி சுவாமி நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம், எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு சுவாமி நினைச்சிருந்தா அதை தடுக்கலாம், அவர் நினைக்கல அவர் விட்டுட்டார். அவர் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு முன்வினை எனக்கு இருக்க போய் அதன் பலனாகத்தான் என்ன செய்கின்றார், எனக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறார். அது நேரையா வந்து ஏற்படுத்துவார். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஆன்மாக்களை ஆட்கொள்ள நேரடியாக குருவாக எழுந்தொழி வருவார். சிவ புண்ணியங்கள் செய்த ஆன்மாக்களை ஆட்கொள்ள நேரடியாக குருவாக வருவார். பசு நல்வினையும் பசு தீவினையும் உலகியல் நல்வினை தீவினை செய்வதற்கு பணம் தருவதற்கு நேரில் வரமாட்டார் இல்லைங்களா. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆதி ஆன்மீகம் மூணு வழியில சொன்ன மாதிரி பிற ஆன்மாக்கள் மூலமாகவோ பஞ்சபூதங்கள் மூலமாகவோ அல்லது இயற்கை நிகழ்வுகள் மூலமாகவோ தான் என்ன செய்வார் வந்து, அதாவது ஆதி தெய்வீகம்னா என்ன, வயதாகி மூப்பு வந்து அதனால வர்ற தளர்ச்சி அந்த மாதிரி அனுபவங்கள்லாம். தீவினைகள் மட்டும் இல்ல நல்வினைகளுக்கும்னு பார்த்தோம், நல்ல இளமையில பெறக்கூடிய இன்பங்கள் இதெல்லாம் வந்து தெய்வத்தினால வருவது. வேற அந்த காரணம் நமக்கு வெளிப்படையா தெரியலன்னா தெய்வத்தால வருவதுன்னு சொல்றோம். தெய்வத்தால வருவதும் அவங்க பின்னணியில இருந்து தான் தெய்வம் அவங்க துணை செய்யுது. முன்னாள் எழுந்தொருளி வந்து எப்ப வருவார், சிவபுண்ணியத்தின் பலனாகத்தான் குருவாக வருவார். இருவினை ஒப்பு வந்து மடவரிவாக வந்தா குருவாக எழுந்தொருளி வருவார். மற்றபடி ஒருவர் செய்த வினைக்கு பலனை ஊட்டுகிறார் அவ்வளவுதான். அதனால ஆணவ மல சக்தி கெடுகிறது. அந்த நோக்கம் இருந்துவிட்டால் நமக்கு வேற குழப்பத்துக்கே வழி இல்லை. ஆக எப்படி இருந்தாலும் தீவினை செய்பவனுக்கும் சுவாமியினுடைய அருள் துணையா இருக்குன்னு இங்க வருதே, அருளால் இருவினைகள் புரிந்திருந்தோம்னே அப்படின்னா ஒரு ஆன்மாவுக்கு ஏதாவது அறிவுரைகள் மூலமாகவோ நல்லோர்களுடைய சார்பை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அறிவுரை ஏற்படுத்தி தீவினைக்கு போகாமல் அந்த ஆன்மாவை தடுக்க முடியும்னா நிச்சயமா அவர் வந்து அந்த மாதிரி செய்து அந்த ஆன்மாவை தீவினையிலிருந்து காப்பாற்றி விட்டுருவார் இல்லையா. அந்த அறிவுரைகள் எதுக்கும் அந்த ஆன்மா கட்டுப்படாது. தீவினை செய்வதில் அவ்வளவு தீவிரமான ஒரு உறுதியோடு இருக்கிறது அப்படின்னா அதை செய்ய விட்டு அதற்குரிய பலனை ஊட்டி இல்லையா, அத அந்த பலனை அனுபவித்ததுனாலே அந்த ஆன்மாவானது திருந்தி மேற்கொண்டு அந்த தீவினையை செய்யாமல் இருக்கும்படிதான் செய்ய முடியும். அதுதான் முடிவான வழி, அதுதான் இல்லைங்களா. ஆகவே அதன் குணவழி விட்டு திருத்துகின்றார். அதான் பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ. தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே என்பது முத்தி பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி ஆதீனத்தில காலை பூஜையிலே பாடப்படுகின்ற பாடல். ஆகவே அவரவர் குணவழி விட்டு செய்ய செய்ய வேண்டும் அப்படி தீவிரமா இருக்கிறவனை அப்படி செய்ய விட்டு இது பண்றார். அதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு வருதேன்னா மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு அது கஷ்ட காலமாக இருக்கலாம். முன்னை தீவினை பலனை அனுபவிப்பதுக்குரிய காலமாக இருப்பதனாலே அதனோடு இணைத்து விடுகின்றார். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் தான் இப்படி தெளிவா அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கின்றது. அல்லது வேற எப்படி பார்த்தாலும் அதுக்கு தீர்வே கிடைக்காது இல்லையா. ஆனா உலகியல் ரீதியிலே சட்டத்துறையிலே காவல்துறையிலே நிதித்துறையிலே உள்ளவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்து வர வேண்டும். அதுவும் எம்பெருமான ஆணைதான் இல்லையா. ஏன்னா நான் கைப்பணத்தை இழக்கணும்னு எனக்கு ஒரு ஊழல் இருக்குது, அந்த ஊழல் தெரிஞ்சுக்கிட்டா என்கிட்ட இருந்து ஒருத்தன் திருடிட்டு போறான், அவனுக்கு ஏதோ அவசர தேவை அதனாலதான் திருடுறான். எனக்கு பணத்தை இழக்கணும்னு ஊழல் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் ஊழல் என்னன்னே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்படி ஏன் ஊழல் தெரியும்? யாருடைய ஊழும் யாருக்கும் தெரியாது இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சா நாம இங்க இருக்க மாட்டோம், கைலாயத்துல தான் இருப்போம் இல்லையா. எப்ப என்ன அனுபவம் வரும்னு யாருக்கும் தெரியாது. என்ன அனுபவம் வந்தாலும் நம்ம திருவருளையே வணங்கி கொண்டிருந்தால் அது நமக்கு உய்வை தந்துவிடும் என்றுதான் நம்ம நூல்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. ஆகையினாலே அருள் வந்து துணையா இருக்குன்னா உடந்தையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இது நல்வினையும் தீவினையும் உயிர்கள் செய்து அந்த பலனை அனுபவித்து தான் இது பண்பட்டு முன்னேறணும். ஆகவே அதுக்கு துணையாக இருக்கிறது அவ்வளவுதான். உடந்தையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. துணையாக இருந்த தீவினைக்கு துணையா இருக்கிற அருள் தான் பின்னால அந்த தீவினைக்கு உரிய தண்டனையும் கொடுக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா. அப்ப என்ன நீ தானே செய்ய வச்ச அப்படிமா? தீவினை செய்யும் போது இறைவன் செய்ய வச்சா நினைச்சா இறைவனை பத்தி ஏதாவது நினைச்சானா தீவினை செய்யும் போது இல்லையா? தீவினை செய்யும் போது எந்த வழியை பத்தி நமக்கு அந்த கவலை இல்லை. நமக்கு அது வேணும்னா வேணும், அடுத்தவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தான் செய்யறான். செஞ்சு முடிச்சு மாட்டிக்கிட்ட பிறகு எனக்கு என்ன இறைவன் தானே செய்ய வச்சான்னு பேசினா அது என்ன முறை இல்லையா? செய்யும் போதே இல்லை அப்படி நினைக்கணும் அப்படின்னு நினைச்சலையே. செய்யும் போதே இறைவனை பத்தி சிந்தனை வந்தா அப்பவுமே தடுத்திருப்பான், அது வேண்டான்னு கைவிட்டிருப்பான். ஆகவே அருள் வந்து துணையாக இருக்குதுன்னா அது அதை செய்ய வைத்து அதற்கேற்ற பலன்களை கொடுக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அருள் துணையாக இருக்கிறது. அதுதான் அதுக்கு காரணம். பண்டார சாஸ்திரங்களே நமச்சிவாய மாலையிலே இந்த விஷயம் ரொம்ப விரிவாக விவாதிக்கப்படுகின்றது. நமச்சிவாய மாலையில் அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும். அருந்தும்னா இருவினைக்கேற்ற பயன்களை அருந்தும் அர்த்தம். அருந்தும்னா அதன் பயன்களை அருந்தும், ஆனா அருந்தும் அதான் அனுபவிக்கும். இது சகலம், இதுதான் சகல நிலை. இதுவரைக்கும் சொன்னது இதுதான் சகல நிலை. என்னன்னா திருவருள் திரோதான சக்தியாக அது நிற்க, இது திருவருள் பற்றிய உணர்ச்சி இல்லாமல், ஆனால் உணர்ச்சி இல்லாவிட்டாலும் திருவருள் அந்த உயிர்களுக்கு துணை செய்கிறது. திருவருளின் உதவியினாலே உயிர்கள் நல்வினை செய்கின்றன, தீவினை செய்கின்றன. திருவருளாலே அந்த வினைகளின் பயன்களையும் அனுபவிக்கின்றன. இதுதான் உயிர்களுடைய சகல நிலை. இது சகலம். அகலா உணம் அருவும் இருபயனும். அகலானா அந்த இடத்துல அகலாது என்று ஒரு தூணா சேர்த்துக்கணும், அதாவது அகலாமல் என்று அர்த்தம். அகலாமல் முனம் மறுவும் இருபயனும் என்று சொன்னது சஞ்சித வினையை. முன்னாடி ஒரு பாட்டை சொல்லியிருப்பார், இதனால் வலுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே அப்படின்னு சொல்லியிருப்பார். நல்வினையை செய்தால் அது கண்டிப்பா புண்ணியம்னு ஆகும், தீவினை செய்தால் அது கண்டிப்பா பாவம்னு ஆகும். நல்வினை தானே புண்ணியம், தீவினை தானே பாவம். நல்வினை புண்ணியம் ஆகும்னு சொல்றீங்களேன்னா இப்ப தூளமா அது செய்யப்படும் போது நல்வினை செய்து முடிக்கப்பட்ட பிறகு செய்தவன் இருக்கின்ற புத்தி தத்துவத்திலே அது புண்ணியம் என்று அது பதிகின்றது, ஆற்றலாக பதிகின்றது. அது மாதிரி தீவினை அது செய்து முடிக்கப்பட்ட பிறகு அது பாவம் என்று ஆற்றல் ரூபமாக மனதிலே புத்தியிலே பதிந்திருக்கின்றது. புத்தியில சூக்கு உடம்புல உள்ள புத்தியில அப்படி புத்தி தத்துவத்தில் இருக்கிற புண்ணிய பாவம் தான் உரிய காலம் கூடி வரும்போது இல்லையா அங்கு நியதி தத்துவம், இந்த புண்ணியம் உனக்கு இருப்பதனாலே நீ இன்ன பலனை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நியதி தத்துவம் வரையறுத்து நிறுத்துகிறது. இப்பதான தத்துவங்களின் ஒளிர்பாடு பார்த்தோம், தேசத்தை ஆளும் ராஜாவுடைய உத்தரவு எப்படி யாருக்கு என்ன பலன் போய் சேரணுமோ அதை சேர்ப்பது மாதிரி இல்லையா? நியதி தத்துவம் அந்த ராஜா வழியாகவும் அதை நடத்துவது நியதி தத்துவம் தான். நியதி தத்துவம், இந்த வினை செய்த ஆன்மா இந்த பலனை அனுபவிச்சாகணும் அப்படின்னு அந்த பலனை வலுவாமல் நிலைநிறுத்துகிறது. காலம் வந்து இந்த காலத்துல அனுபவிக்கணும். சிவபிரகாசம் இப்படி கற்கணுமா? தூத்துக்குடியில வந்து அடியன் சிவபிரகாசம் சிந்திக்கணுமா? அதுக்குள்ள காலம் இதுதான். அந்த காலம் கூட்டுவிக்கப்பட்டு இல்லையா, இந்த நாள்ல இந்த தேதியில இந்தந்த நேரங்கள்ல இதைத்தான் சிந்திக்கணும்னு அந்த நியதி தத்துவம் கொண்டு வந்து நிறுத்துகின்றது இல்லையா. கலையானது நம்முடைய செயல்திறனை ஊக்குவித்து இதை நல்லா சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம செயல்திறனை ஊக்குவிக்கிறது. வித்தையானது இதுல நம்ம அறிவை செலுத்துகிறது, நல்லா சிந்திச்சு புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று. அராகமானது இதன் மீது நமக்கு விருப்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி நமக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் துணை தத்துவங்கள் வாயிலாக திருவருள் நமக்கு எல்லாவற்றையும் ஊட்டி கொண்டிருக்கிறது. இதே மாதிரி வேறு வேறு அனுபவங்கள் உள்ளவர்களுக்கும் இதே தான். எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய அனுபவத்தை சொன்னேன். இதே மாதிரி ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கணும், இந்த ஊர்ல இந்த வேலையை செய்யணும்னா அது அந்த காலம் வரும்போது அந்த நியதி கூட்டி வைத்து அந்த வேலையை செய்வதற்கு ஏற்ற அறிவு செயல் திறன்களை எல்லாம் அந்த கலை வைத்து அராகம்லாம் ஏற்படுத்தி அப்படித்தான் உலக அனுபவமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எப்போதும் ஆன்மாக்களாகிய நாம காலத்தோடு சேர்ந்திருக்கிறோம், நியதியோடு சேர்ந்திருக்கிறோம், கலை வித்திய அழகத்தோடு சேர்ந்திருக்கிறோம். சேர்ந்து ஒவ்வொரு செயல்பாட்டில் ஈடுபடுறோம், அனுபவத்தை பெறுறோம். இந்த அஞ்சு கூடையும் நம்ம சேர்ந்திருப்பதனால கால நியதி கலை வித்திய அழகம் அஞ்சு கூடையும் சேர்ந்திருப்பதனால நம்ம புருடன்னு விளங்குகின்றோம் என்று நாம இதுவரைக்கும் படித்த படிப்பையே ஒரு ஒரு திருப்புதல் பண்ற மாதிரி இந்த இடம். ஆகவே நல்வினை தீவினை செய்தால் அது புண்ணியம் பாவம் என்று புத்தி தத்துவத்தில் பதிவாகும். அதான் அகலாம் உணம் மறுவும் இருபயனும் என்றார். அகலாமல் நீங்காமல் முன்னர் பொருந்திருக்கக்கூடிய இருபயனும், முந்தைய பிறவிகளிலே நாம் செய்த நல்வினை தீவினை எல்லாம் அந்த முந்தைய பிறவிகளிலேயே புண்ணிய பாவமாக நம்ம புத்தியில பதிஞ்சிருக்குது. அடுத்த பிறவின்னா சூழ உடல் தான் நீங்குது, சூக்கும் உடல் நீங்கல. அந்த சூக்கும் உடல்ல தான் புத்தி தத்துவம் இருக்கு, அந்த புத்தியில தான் புண்ணிய பாவம் இருக்கு. ஆகவே அது நீங்கல, சூழ உடல் தான் நீங்குது, புண்ணிய பாவங்கள் புத்தியில அப்படியே இருக்குது இல்லையா. ஆகையினாலே அந்த புத்தி தத்துவத்திலே புண்ணிய பாவங்கள் இருக்கின்றன. அந்த புண்ணிய பாவங்களை நம் அறிவிலே ஒத்து நாம் காண வேண்டும். எனக்கு புண்ணியங்கள் நிறைய இருக்க வேண்டும், அதுக்கு இன்னும் எனக்கு நிறைய இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். புண்ணியம் இருந்தாதான் இன்பம் கிடைக்கும் இல்லையா? பேங்க்ல டெபாசிட் போட்டிருந்தாதான் நாம ஏடிஎம்ல எடுக்க முடியும் இல்லையா? அத மாதிரி புண்ணியம் இருந்தாதான் நம்ம பலன் பெற முடியும் இல்லையா? அப்போ எனக்கு இன்னும் நிறைய புண்ணியங்கள் இருக்கணும் என்று அதன் மீது ஒரு விருப்பம் வைத்தால் அது இருவினை ஒப்பும் ஆகாது. புண்ணியம் இருந்தாலும் சரி, பாவம் இருந்தாலும் சரி, அவற்றின் பயன்களாக என்ன வந்தாலும் சரி, அவற்றில் எனக்கு கருத்து இல்லை. என்னுடைய கருத்து எல்லாம் சிவபுண்ணியங்கள் செய்வதில் தான். அந்த சிவபுண்ணியங்கள் செய்வதற்கு எந்த இடையூறும் இல்லையா, அதிலே எனக்கு மகிழ்ச்சி திருப்தி. வேற ஏதாவது எனக்கு உலகியலாக ஏதாவது எனக்கு வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் லாபம் கிடைத்தாலும் நஷ்டம் கிடைத்தாலும் அதுல நான் கவலை வைக்கல. இன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ண முடிந்ததா, ஒரு சிவபுண்ணியத்தை வந்து ஒரு இதை செய்ய வேண்டும் விரும்பி ஒரு சிவபுண்ணியத்தை பணியாக மேற்கொண்டிருந்தால் அந்த பணியை செய்வதற்கு முட்டுப்பாடு வராமல் இருக்கிறதா, அந்த அளவிலே மகிழ்ச்சி காணுதல். அதைத்தான் நாயன்மார் வரலாறு பார்க்கிறோம், பெரிய புராணத்துல பார்க்கின்றோம். எவ்வளவு குடும்பத்துக்கு அத்துணை வறுமை, அப்பமும் அதற்காக அந்த வறுமையை போக்க பொண்ணை கொண்டு சென்றவர் வழியிலே குங்குலியத்தை பார்த்தார், எல்லாத்தையும் மறந்துட்டார். அந்த திருப்பணி தான் அவருக்கு அங்க மேலாக தெரிகிறது. அதன் முன்னால் என்ன பொறுப்பில்லாத கணவர் என்று சொல்ல முடியாது. அந்த குடும்ப வறுமையை தீர்ப்பதற்காக தான் அவர் வந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு தான் செல்கிறார். எதன் பொருட்டு அதை மறக்கின்றார் என்றால் சிவபணியின் பொருட்டு மறக்கின்றார். அப்போ அந்த ஆன்மாவை தாங்க வேண்டியது சிவபெருமானுக்கு கடப்பாடாகின்றது இல்லையா? அவரை திருக்கோயிலே இருக்க வச்சுட்டு அங்க வீடு அருமையாக குபேரபுரியாக ஆக்கிவிட்டு வீட்டுக்கு போவான்னு அனுப்புறார். ஆகவே ஆனா அதை அப்படிலாம் சுவாமி செய்வார்னு நினைச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இவர் செய்யவில்லை. அவர் தன்னையே இழந்து அந்த சிவபணியிலே தன்னை இழந்து விட்டார். ஆக அந்த மாதிரி புண்ணிய பாவங்களில் வந்து கருத்து செலுத்தாமல் புண்ணிய பாவங்களின் பயனாக விளையும் இன்ப துன்பங்களிலும் ஒன்றின் விருப்பும் ஒன்றின் வெறுப்பும் வைக்காமல் இல்லைங்களா, நல்வினை தீவினைகளிலும் விருப்பு வெறுப்பு வைக்காமல், நல்வினை தீவினைகள் செய்யும் போது செய்து முடித்த பிறகு புத்தியில இருக்கும் போது புண்ணிய பாவம், பலன்களாக விளையும் போது இன்ப துன்பம். ஆகவே செய்யப்படுபவை ஆகாமியம், புத்தியில இருப்பது சஞ்சிதம், பலனாக வருவது பிராரத்தம். மூவகை வினைகள் ஏற்கனவே படித்தோம். மூன்று வகை வினைகளிலும் அந்த ஆன்ம அறிவு ஒத்து நிகழ வேண்டும். ஒன்றில் விருப்போ ஒன்றில் வெறுப்போ வைக்காமல் ஒத்து நிகழ வேண்டும் இல்லையா? அதான் என்ன அப்படின்னு சொன்னால், பகல் நேரம் மூன்று நண்பர்கள், அதில் ஒருத்தன் வந்து டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிறான், இன்னொரு நண்பன் வேற ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணுங்கிறான், அவன் ரெண்டு பேருக்குள்ள ஒரே வாக்குவாதம், மூணாவது நண்பன் என்ன பண்ணுறான், அவன் எனக்கு படிக்கின்ற வேலை இருக்கிறது, நான் அதை படிச்சுக்கிட்டு இருந்தா போதும், நீங்க என்னாலும் பார்த்துக்கோங்க, அதில் நான் தலையிடலன்றதான் இல்லையா? முதல் நண்பன் நான் கொஞ்ச நேரம் எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பார்ப்பேன்னு அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு மகிழ்ச்சி, அடுத்தவனுக்கு வருத்தம், இது எப்பண்டா முடியும் தெரியலையே இல்லையா, உனக்கு அரை மணி நேரம் தான் டயம், அப்புறம் நான் என்கிட்ட கொடுத்துறனும் ரிமோட்டேங்கிறான், இவன் எப்பண்டா அரை மணி நேரம் முடியும்னு இவன் அதே வெறுப்புல இருக்கிறான், அவன் மகிழ்ச்சியில இருக்கிறான், ஆகா நம்ம ப்ரோக்ராமை பாக்குறோம்னு இல்லையா? முடிஞ்சது உடனே அவன் ரிமோட்டை கொடுங்குறான், அவன் அவனுடைய அவனுக்கு பிடிச்ச சேனலை வச்சு அவன் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு வருத்தமாகுது. இந்த ரெண்டும் இப்படி மாறி மாறி பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மூணாவது நண்பனுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அந்த நிகழ்ச்சி ஒன்னாலும் சரி, இந்த நிகழ்ச்சி ஒன்னாலும் சரி, ஏன்னா ரெண்டு நிகழ்ச்சியிலுமே அவனுக்கு கருத்து இல்லை, அவனுடைய கருத்து மூன்றாவது விஷயத்துல இருக்குது, அவனுடைய படிப்புல இருக்குது. இப்ப உங்க என்ன, கரண்ட் போயிருது, பகல் நேரம் கரண்ட் போயிட்டது, டிவி ஓடல, டிவிக்கு இன்வெர்டர் கனெக்ஷன் எதுவும் கொடுக்கவும் இல்லை வச்சுக்கோங்க, டிவியும் ஓடல, ரெண்டு பேருக்குமே டிவி பார்த்த ரெண்டு பேருக்குமே வருத்தம் வந்துருது, ஆனா அப்பவும் அந்த மூணாவது நண்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஏன்னா அவனுடைய பணி தடைபடுவதற்கு அங்க எந்த ஒரு இடையூறும் ஏற்படல. அவனுடைய கருத்து பூரா நம்ம படிச்சிட வேண்டிய நூலை படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான் இல்லைங்களா? அத மாதிரி உலகியலாக வரக்கூடிய இன்பத்திலேயோ துன்பத்திலேயோ கருத்தை வைத்து இது இப்படிதான் நடக்கணும், அது அப்படி நடக்கக்கூடாது, அப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலேயே தீவிரமாக இருப்பவர்களுக்கு தான் நினைத்தபடி நடந்தால் அளவில்லாத மகிழ்ச்சியும், நினைத்ததற்கு கொஞ்சம் குறைவாக நடந்தால் ஓரளவு வருத்தமும், நினைத்ததற்கு மாறாக நடந்தால் ரொம்பவும் வருத்தமும் உண்டாகி, இந்த மகிழ்ச்சியிலும் வருத்தத்திலுமே இந்த ஆன்மாவானது தோய்ந்து தோய்ந்து, அது திருக்கோயில் வழிபாடுன்னு போனாலும் அங்கேயும் இது குறித்த சிந்தனை தான் வரும். எதனாவது ஒன்றிலே தீவிரமான ஒரு உலகியனாக ஒரு இச்சை வைத்திருந்தால் அந்த சிந்தனை தான் வரும். ஒரு 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 விஷயத்தின் மீது தீவிரமான வெறுப்போ அல்லது தீவிரமான வெறுப்போ இல்லையா, வெறுக்கத்தக்க அளவு கூட ஒருவர் நம்மிடம் நடந்திருக்கலாம், ஆனால் நானாலும் நாம அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்முடைய வழிபாட்டையே வந்து பாதிக்கின்ற அளவுக்கு நம்மை ஆதிக்கம் செய்துவிடும். எப்படியோ நமக்கு அருள் செய்கின்ற இறைவனை விட நமக்கு துன்பம் செய்த ஒரு ஆளை பத்தியே நம்ம பேசி பேசி நம்ம நேரம் பூரா அதிலே கழிந்து போய்விடும் இல்லையா? அது அனுஷ்டானம் உட்கார்ந்தாலும் சரி, பூஜைன்னு போனாலும் சரி, அதனால எந்த அனுபவம் வந்தாலும் அது வினைக்கீடாக வந்தது என்று நாம் கருத வேண்டும் என்று இதை யாரு சொல்றது? இது சொல்றதுக்கு அடியனுக்கு என்ன உதவி இருக்கின்றது? உமாவதி சிவன் சொல்றார், அவரே என்று ஞானிகள் சொல்வார்கள், ஆகமங்கள் சொல்லுன்னு சொல்லும் போது இங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நாம் பேச முடியுமா? உமாவிசுவம் அத்துணை அருமையா சொல்றாங்க. அப்ப என்னன்னா, நம்முடைய கவனத்தை கான்சன்ட்ரேஷனை மூணாவது விஷயத்துல வைத்து விட்டால் இந்த ரெண்டுல எது வந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிற நிலை ஏற்படும். ஆகையினாலே அந்த இருவினை ஒப்பு வரும்போதுதான் என்ன, சிவபுண்ணியங்கள்ல மட்டும் கருத்து, சிவபுண்ணியங்களுக்கு முட்டுப்பாடு இல்லாம இருக்குதா, அதுல ஒரு மன நிறைவு, உலகில் அனுபவங்கள் அது வினைக்கீடாக வரும், முன்வினையை பத்தி எனக்கு தெரியாது, சுவாமிக்கு தெரியும், அந்த முன்வினைகள்லாம் கழிவதற்கு அவர் ஏதோ எனக்கு ஊட்டிட்டு இருக்கிறார், அதனால அவர் எது செஞ்சாலும் அது சரியா தான் செய்வார், நான் செய்ய வேண்டிய கடமை அவருடைய வழிபாடு, அதை எனக்கு செய்யறதுக்கு அவர் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தல, இடையூறும் ஏற்படுத்தல, அதுக்கு நல்ல அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று அந்த அந்த வழியில போவானா, அதான் முடிவினை உதவு பயன் என்பது. அதுதான் வினைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடியவை சிவபுண்ணியங்கள். எழுகடல் மணலை அளவிடு நதிகம் சொன்னார் இல்லையா, அவ்வளவு கடற்கரை மணல் அளவுக்கு எண்ண முடியாத வினைகளை செஞ்சிருந்தாலும் அத்தனைக்கும் பிறவி எடுத்து அனுபவிச்சு கழிக்கணும்னா முத்தி என்பதே முடியாமல் போயிரும், ஏன்னா அந்த பிறவியில இன்னும் புது வினைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் முடிஞ்சு போவதற்கு உரிய வினைகள் சிவபுண்ணியங்கள் தான். சிவபுண்ணியங்களை செய்ய தொடங்கி விட்டது ஒரு ஆன்மானா மற்ற வினைகளெல்லாம் சுவாமி ஒதுக்கி வச்சிருக்காரு, அதுக்கெல்லாம் பிறவி கொடுப்பதே கிடையாது, ஒதுக்கி ஒதுக்கி வச்சு இவன் சிவபுண்ணியதே மேலும் மேலும் சரியை செய்தவன கிரியைக்கும் கிரியை செய்தவன யோகத்துக்கும் உயர்த்தி உயர்த்தி முடிவுல ஞான நெறிக்கு உயர்த்தி குருநாதனாக எழுந்தருளி வந்து தான் செய்கின்ற தீட்சையிலே உள்ள அத்துவ சுத்தி என்ற அற்புதமான கிரியையினாலே முன்வினைகள் எஞ்சி இருக்கின்ற முன்வினைகள் இன்னும் எத்தனையோ பிறவிகளை தரக்கூடிய முன்வினைகளை எல்லாம் வருத்த விதை போல பிறவிகளை தராத வண்ணம் ஆக்கி விடுகின்றார். அதை பின்னால ஆசிரியரே அற்புதமா சொல்ல இருக்கின்றார். அதனால அத முடிவினை உதவு பயன்னு சிவபுண்ணியத்தை சொன்னார். அதுக்காக இங்க நான் அடியன் குறிப்பிட வேண்டியிருந்தது. வினைகளுக்கெல்லாம் முடிவும், அந்த வினைகளின் காரணமாக விளைய இருக்கின்ற பிறவிகளுக்கெல்லாம் ஒரு முடிவும் தந்து ஆன்மா முத்தி வருவதற்கு வழி செய்யக்கூடிய சிவபுண்ணியங்களால் தான் இருவினை ஒப்பு ஏற்படும். இன்பம் துன்பத்தை சமமாக கருதுதல் இருவினை ஒப்பு. இது கேட்பதற்கு நல்லா இருக்கும், கடைபிடிப்பதற்கு அரிது. எப்படி வாழ்ந்தால் கடைபிடிக்கலாம்? சிவபுண்ணியங்களை செய்து வாழ்ந்தால் கடைபிடிக்கலாம். அந்த மூணாவது பையனும் டிவி மேலைய கருத்து வச்சான்னா அவனாலையும் அப்ப வந்து அந்த ரெண்டு நிகழ்ச்சிகளையும் அவனால சமமா ஏத்திருக்க முடியாது. அவன் கவனம் புத்தகத்து மேல இருந்ததுனால எந்த ப்ரோக்ராம் ஓடனா எனக்கு என்னன்னு அதனாலதான் இருக்க முடிஞ்சது. அவங்க வனமும் டிவியில இருந்தா அவனுக்கும் அந்த ரெண்டு நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மேலயோ அல்லது வேற ஒரு நிகழ்ச்சி மேலயோ தான் ஆர்வம் போயிருக்கும். அதனால சிவபுண்ணியங்களின் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் என்ன, இரு வினைகளும் அவற்றின் பயன்களும் சமமாக கருதப்படும் நிலை உருவாகிறது. அதான் முனமருவும் இரு பயனும்னு சொன்னது சஞ்சீதத்தை. ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயனாய் அந்த முறை வந்த வினையும் சொன்னது பிராரத்தம். எதிர்வினைன்னு சொன்னது ஆகாமியம். ஒரு பிராரத்தம் என்னது, ஒரு பிறவியில அனுபவிப்பதற்குரியது பிராரத்தம். அதான் ஒரு காலத்து அருந்தன்னாரு. அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்கிறோம், நான் என்ற உணர்வோடு முற்பட்டு அனுபவிக்கிறோம். அதனால முந்து நுகரும் பயன் என்று சொன்னார். அந்த பிராரத்தத்தை அந்த முறை வந்த வினைனாரு. பிராரத்தத்தை சுவாமி எந்த நோக்கத்தோடு ஊட்டுறார், ஒரு இன்பத்தை ஊற்றுறாரு, ஒரு துன்பத்தை ஊற்றுற, எந்த நோக்கத்தோட இன்பத்தை ஊற்றுறார்னா அந்த அந்த இன்பத்துக்கு காரணம் ஒரு முன்னை நல்வினை, அந்த நல்வினை கழிஞ்சு போகட்டும் அப்படிங்கறதான் ஊற்றுறாரு. ஆனா அந்த இன்பத்து மேல நான் விருப்பத்தை ரொம்ப அதிகப்படுத்தி இல்லையா புது வினையா ஆக்கிடுதேன். துன்பத்தை ஏன் ஊற்றுறாரு, அதனால முன்னை தீவினை ஒண்ணு அழிஞ்சு போகட்டும் தான் ஊற்றுறாரு. ஆனா அந்த துன்பத்தை தடுக்கிறதுக்கு நான் தவறான வழிமுறைகளை கையாண்டு புதிய தீவினையை உருவாக்கிறேன். ஆனா நான் எப்படி நடக்கிறேங்கிறது அங்க முக்கியம் இல்ல. சுவாமி எந்த நோக்கத்தோடு ஊற்றுறாரு, இந்த பிராரத்தத்தை ஊட்டுவதன் மூலம் அவனுடைய முன்னை வினை கழியட்டும் ஊற்றுறார். ஆகவே சுவாமியின் நோக்கோடு பார்த்தால் பிராரத்தம் நம்ம முன்வினைகள்லாம் அந்த முறை வந்த வினை, முடிந்து போகுவதற்காக வந்த வினை. அதனாலதான் பிராரத்தத்தை அவ்வளவு நீட்டி விளக்கமா சொன்னார். பிராரத்தம் வந்து ஒரு காலத்து அருந்த ஒரு பிறவியிலே அனுபவிப்பதற்குரியது. முந்து நுகரும் பயன், ஆன்மா நான் என்ற உணர்வோடு முற்பட்டு நுகரக்கூடிய பயனாக இருப்பது. அந்த முறை வந்த முன்னை வினையானது முடிந்து போவதற்காக கழிந்து போவதற்காக வந்த வினை. முந்து நுகரும் என்று சொன்னால் போதும், முந்து நுகர் உந்து பயன் என்று அருமையா அங்க ஓசை நயம் பெருக பாடியிருக்கின்றார். நுகருந்து என்று சொன்னால் நுகரும் என்றுதான் அதுக்கு அர்த்தம். என்று சொல்ல வேண்டிய இடத்துல உந்துன்னு போட்டு சொல்லலாம். உந்தாகும் இடனுமாறு உண்டே, தொல்காப்பிய விதி. மாபாடியத்துல இந்த பாட்டுக்கு நல்ல விளக்கம் சுவாமி. ஏன்னா பொருள் விளங்குவதற்கு அரிதான பாடல்கள் எல்லாம் எடுத்து எடுத்து மாபாடியத்தில் விளக்குகின்றார்கள். சிவபிரகாச பாடல்களை குறிப்பா அதுல இந்த பாடலுக்கு விரிவான விளக்கம் இருக்கிறது மாபாடியத்துல. நுகருந்துனா நுகரும்னு அர்த்தம். நுகரும் சொல்றதுக்கு பதிலாக உந்துன்னு போட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் அப்படி போடலான்னு விதி இருக்கு. சங்க இலக்கியத்துல அதுக்கு இலக்கியமும் இருக்கு, ஆட்சியும் இருக்கு. நுகரும்னு போட வேண்டிய இடத்துல நுகருந்து என்று போட்டு இருக்குது. நுகரும்னு இல்ல, வேற எந்த இதுலையும் போடலாம். பெயர்க்கும்னா அந்த இடத்துல பெயர்க்குந்து என்று வருகின்றது. ஆகவே முனமருவும் இரு பயன்கள் சஞ்சிதம். ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயனாய் அந்த முறை வந்த வினை. முந்து நுகர் உந்து பயனாய் ஒரு ஆக்க சொல் ஆய் சேர்த்துக்கணும். பாட்டுல கிடையாது, நாம பொருள் பண்ணும் போது சேர்த்துக்கணும். முந்து நுகர் உந்து பயனாய் அந்த முறை வந்த வினை பிராரத்தம். எதிர் வினைங்கிறது ஆகாமியம். மூணு வினையுமே ஒத்து போகணும் ஆன்மா அறிவுல. சிலர் சொல்லுவாங்க இருவினை ஒப்புன்னா என்ன அப்படின்னா, புண்ணியமும் பாவமும் சம அளவு வந்துட்டா, எத்தனை புண்ணியம் செஞ்சோம் அதே அளவு பாவம், அப்படி ஒத்து போயிட்டா அது இருவினை ஒப்பு. அப்ப ரெண்டு வினையும் பயன் தராது, அப்படியே கெட்டு போயிருங்கிறாங்க. இது ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது. அப்படியே ஒத்து போனா அதுல என்ன நம்ம நன்மை விளைய போகுது இல்லையா? ஆகவே இது ஒரு நல்ல விளக்கம் கிடையாது. இன்னும் சிலர் சொல்லும்போது என்னன்னா, இருவினை ஒப்புன்னா ஒரு பெரிய நல்வினை பயணம், ஒரு பெரிய தீவினை பயணம், ஒன்னா ஒண்ணு அடித்து ரெண்டு பயனுமே நமக்கு கிடைக்காம போயிடுறது. ஒன்னா இன்னொன்னால கேன்சர் ஆயிடும் இல்லையா? அது ஒன்றொன்றால் அழியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். என்னன்னா, அது ஒரு கதை சொல்லுவாங்க, சுந்தன் உபசுந்தன் ரெண்டு அசுரர்கள், ரெண்டு பேரையும் வேற யாராலையும் அழிக்க முடியாதான். ரெண்டு பேரும் திரோத்தமை என்ற ஒரே பெண்ணிடத்திலே ஆசைப்பட்டார்களா? அப்ப எனக்குதான் ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துடுது, சண்டை வந்துடுது. அப்ப சுந்தன் உபசுந்தனை அடிக்கிறான், உபசுந்தன் சுந்தனை தாக்குறான். ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி ரெண்டு பேருமே அழிந்து போகின்றார்கள். அதான் சுந்தோபசுந்த நியாயம் என்று சொல்வார்கள். சுந்த உபசுந்த நியாயம் சேர்த்து சொன்னா சுந்தோபசுந்த நியாயம். அத மாதிரி பெரிய நல்வினையும் பெரிய தீவினையும் ஒன்றை ஒன்று சமன் செய்து விடுதல். நல்வினையால அந்த தீவினை கட்டுது, தீவினையால நல்வினையும் கட்டுது, அதான் இருவினை ஒப்பு. இதெல்லாம் சரியான விளக்கம் அல்ல என்று மாவாடியத்தில் மறுத்திருக்கிறார். என்னன்னா, மலபரிபாவம் எங்க நடக்கணும், ஆன்ம அறிவுல நடக்கணும். சத்தினிபாதம் எங்க நடக்கணும், ஆன்ம அறிவுல நடக்கணும். அதே மாதிரிதான் இருவினை ஒப்பும் ஆன்ம அறிவுல நடக்கணும். நல்வினை தீவினைகளாகிய இருவினைகள் மீதும் அவற்றின் பலன்களாகிய இன்ப துன்பங்கள் மீதும் ஒன்றில் விருப்போ ஒன்றில் வெறுப்போ இல்லாமல் இரண்டையும் எல்லாம் என் முன்வினைக்கு ஈடா வருது என்ற நோக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல், ரெண்டையும் ஒப்ப நோக்குதல். ஒப்பனா இப்படி ரெண்டும் வினைக்கீடாக வருவதுதான். எனவே ஒன்றில் விருப்பமோ ஒன்றில் வெறுப்போ வைக்காமல் ரெண்டுமே முன்வினைக்கீடாக வருகின்றன என்று ஒப்ப நோக்குதல், அதுதான் இருவினை ஒப்பு என்று மாபாடித்தில் விளக்கம் தருகின்றார்கள். அதான் நேராக நேராதல் மேவும் கால், இரண்டையும் ஒப்ப நோக்கும் கால். அப்படி ஒரு இருவினைகளையும் சமமாக நோக்கிட்டான்னா, அதுவரை திரோதான சக்தியாக இருந்த அந்த சிவசக்தியானது கருணை சக்தியாக மாறுகிறது. திரோதன சக்தியா இருக்கும் போது அந்த சிவசக்தி சினத்தோடு இருந்துதான், ஒரு உபச்சாரமா சொல்வதுதான். என்ன சினம், சுவாமிக்கு சினம்லாம் கொள்ளவே தெரியாது. என்ன சினம்னா, என்ன வினையோ அதன் பலனை அனுபவிக்கணும் என்பதுல கண்டிப்பாக இருத்தல், அந்த அளவுதான் சினம். அந்த கண்டிப்பும் எதுக்கு, அந்த முன்வினைகள்லாம் தொலையணும், இந்த ஆன்மா பண்படணும் என்பதற்காகத்தான் இல்லையா. அதனால அந்த சினம்னு ஒரு உபச்சாரமா சொன்னார். முற்சினமருவு திரோதாயி, முன்னர் சினத்தை பொருந்தி இருந்த அந்த திரோதாயி, அந்த திரோதான சக்தி கருணையாகி கருணை சக்தியாக மாறி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றேன். நல்ல திருந்திய சிறப்பான ஒரு சத்தினிபாதம் உருவாகும். சத்தினிபாதம்னா திரோதான சக்தியாக இருந்த அந்த சிவசக்தி அருட்சக்தியாக மாறிவிடுதல். அப்படின்னா என்ன, திரோதான சக்தினா உனக்கு வினைப்போகங்களைத்தான் ஊட்டுவேன் என்ற கருத்தோடு இருந்த சிவசக்தி அந்த கருத்திலிருந்து மாறி இனி உனக்கு சிவபோகத்தை ஊட்டுவேன் என்று திருவுள்ளம் பற்றுதல், அதுதான் திரோதன சக்தி அருட்சக்தியாக மாறுதல் இல்லையா. உனக்கு மருந்தை தான் கொடுப்பேன், இன்னத உணவு தான் கொடுப்பேன் அப்படின்னு கண்டிப்பா இருந்த அம்மா இல்லையா, நோய் குணமான பிறகு அவனுக்கு விருப்பமான உணவெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுக்கறாங்க. இப்ப அம்மா தன்னுடைய கருத்தை மாத்திட்டாங்க, மருந்து கொடுத்ததெல்லாம் போதும் இல்லையா, அவனை பத்தியத்தில் போட்டது போதும், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். எதனால அந்த கருத்தை மாத்தினாங்க, இவன் ரொம்ப பிடிவாதம் பண்ணதுனாலயா, இல்ல நோய் குணமானதுனால. இப்ப பத்தியத்தில் அவனை இருக்கணும்னு கண்டிப்பா இருந்ததும் என்ன நோக்கம் அப்படிங்கிறது இப்ப விளங்கி போச்சு. என்னன்னா அவனுக்கு நோய் தீர வேண்டும், சிறந்த உணவை உண்ணும் தகுதி அவன் பெறணும், அந்த தகுதியில் அவன் இல்ல, அந்த தகுதியை பெறணும் என்பதற்காகத்தான் அந்த கண்டிப்பு. அது மாதிரி இவனுக்கு மலமறைப்பு என்ன நீங்கள இல்லையா, அந்த மலமறைப்புக்குள்ளே அழிஞ்சு கிடக்கிறான், அதுல இருந்து அவன் விடுபடணும்னா இருவினை பயன்களை அவன் நுகர்ந்தாதான் முடியும் அப்படிங்கிறனால அந்த கண்டிப்போடு இருவினை பயன்களையே ஊட்டிக்கிட்டு இருந்தது இல்லையா. அவனுக்கு எப்போ வந்து சிவபுண்ணியத்துல அவன் கருத்தை முழுமையாக திரும்பி இருவினைகளுக்கு ஏற்ப என்ன பயனும் வரட்டும், அதுல எனக்கு அக்கறை இல்லை, ரெண்டு பயனும் ஒன்றுதான், ஒன்று இரும்பு விலங்குன்னா இன்னொன்னு பொன் விலங்கு, நல்வினையும் பிறப்பத்தான் தரும். எனவே இன்பம் துன்பம் ரெண்டையும் ஒன்றாக கருதி அவற்றில் கருத்தை செலுத்தாமல் இவன் சிவபுண்ணியத்துல கருத்தை செலுத்திட்டானா, அப்ப தன்னை நோக்கி அவன் வர ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு இவன பொது நோக்கு நோக்கணும் நாம மற்ற உயிர்கள் மாதிரி இல்லையா, இவனை அருட்சக்தியாக மாறி ஏற்றுக்கொள்வோம், கருணை சக்தியாக மாறுவோம் சொல்லி திரோதான சக்தி அதுவரை உள்ள மறைஞ்சிருந்த உயிர்க்குயிரா நீரிநிழல் போல் மறைந்திருந்த திரோதான சக்தி ஆச்சாரிய திருவுருவமாக கொண்டு அங்கே எழுந்துருளி வருகின்றான். மானிட சட்டை தாங்கி உருவாக எழுந்துள்ளி வந்தது. ஆகவே அந்த நிலைதான் சத்தினிபாத நிலை, திருந்திய சத்தினிபாதம் திகழும் என்றே அடுத்தார சொல்றார். இந்த சத்தினிபாதம் நாலு வகை, நாடிய சத்தினிபாதம் நாலு பாதம், நன்னு வகை எண்ணறிய ஞானபாதம், கூடும் அவர் தமக்கு உணர்வாய் நின்ற ஞான கூத்தன் ஒரு மூர்த்தி கொடு குறுகி, மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாவாறு நிறுத்தி மலமறுக்கும் இது நிலையார் சுத்தம், கேடில் புகழ் தரும் சரியை கிரியா யோக கேன்மையரேல் இவை உணர்த்த கிழக்கும் நூலே என்றார். நாடிய சத்தினிபாதம் நாலு பாதம், முன்னே ஆராயப்பட்ட சத்தினிபாதமானது நான்கு வகையாக உள்ளது, அல்லது பக்குவான்மாக்களாலே விரும்பப்படுகின்ற சத்தினிபாதம் என்று சொன்னாலும் சரி அது நான்கு பாதங்களாக உள்ளது. என்ன சத்தினிபாதத்தில் என்ன நான்கு வகை, மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம், இதுதான் நாலு வகை சத்தினி பாதம். மந்ததலம் என்பது என்ன என்று சொன்னால், அது வாழைத்தண்டிலே நெருப்பு பற்றுதல் போல பதிஞான செய்திகள் இல்லையா, மெதுவாக பதியும் சிவநெறி சார்ந்த செய்திகள்ல கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஈடுபடும் அந்த ஆன்மா, வாழைத்தண்டில நெருப்பப்பட்டுறது மாதிரி. மந்த சத்தினிவாதம்னா ஈர விறகில் நெருப்பப்பட்டுறது மாதிரி என்று சொல்வார்கள். தீவிர சத்தினிவாதம்னா காய்ந்த விறகில் நெருப்பப்பட்டுதல் மாதிரி. தீவிரதர சத்தினிவாதம்னா பஞ்சில் நெருப்பப்பட்டுதல் போல என்று சொல்வார்கள். அத மாதிரி தீவிரதர சத்தினிவாதம்னா சிவகுருநாதன், சிவபெருமான் குருநாதராக எழுந்தொழி வந்து ஐம்பொறிகளாகிய வேடரோடு நீ கூடி உன் தன்மையையும் இல்லையா உனக்கு தலைவராக இருக்க நம்முடைய தன்மையும் அறியாமல் இதுவரை நீ பிறவிகளிலே துயருற்று வந்தாய் என்று சொல்லி உயிர் இயல்பையும் சிவமாகிய தம் இயல்பையும் விளக்கி உபதேசித்த மாத்திரத்திலேயே பாசச்சார்பை விடுத்து திருவடி கூடிவிடும் உடனடியாக. அதான் தீவிரதர சத்தினிவாதம். திருவடி தீட்சை செய்த உடனேயே அத்தனை பற்றுகளையும் விற்றொழிக்கும். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். வைத்தலுமே வைத்த உடனேயே வைத்தலுமேங்கிறது அந்த மணிவாசக பெருமானுடைய தீவிரதர சத்தினிவாதம் அங்கே கூறப்படுகின்றது இல்லையா, நான்காம் சத்தினிவாதம் என்று சொல்வார். ஆகையினாலே இப்போ இந்த சத்தினிவாதங்களும் ஏதேனும் ஒரு சத்தினிவாதம் ஏற்பட்டு விட்டாலும் போதும், சுவாமி குருவாக எழுந்தொழி வந்து விடுவார். அதான் சொன்னார், நன்னுவகை எண்ணறிய ஞானபாதம் கூடுமவர் தமக்கு சத்தினிபாதம் உற்றவர்கள் யோகபாதம் வரைக்கும் முடிச்சவர்களுக்கு சத்தினிபாதம் இளையும், அவர்கள் ஞானபாதத்தை சேர்வார்கள், அப்போ அவர்களை ஆட்கொள்ள தமக்கு உணர்வாய் நின்ற ஞானக்கூத்தன் அதுகாரும் அறிவுக்கு அறிவாய் திரோதன சக்தியாய் புலப்படாமல் நின்ற அந்த கூத்த பெருமான் என்ன செய்வார், ஒரு மூர்த்தி கூட குறுகி ஒரு குருமூர்த்தியின் உடைய சார்பை சார்ந்து ஒரு குருமூர்த்தியை சார்ந்து அதான் சாதாரம்னு சொல்லுவாங்க. விஞ்ஞான கடற்படையாளர்களுக்கு நிராதாரம் நேரடியாகவே வர்றான், நமக்கு ஒரு ஞான குருவை மூலமாக வருகின்றான். குறுகினா அடைந்துன்னு அர்த்தம். குறுகி ஒரு குருமூர்த்தி வடிவம் கொண்டு எழுந்தொருளி வந்து அந்த ஆன்மாவை கேவல சகல அவத்தைகளில் இருந்து உயர்த்தி சுத்த அவத்தைக்கு உயர்த்தி முத்தி கொடுத்து விடுவான். மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாதவாறு நிறுத்தி மலம் அறுக்கும். இந்த ஆணவ மலம் இருக்க வரைக்கும் இந்த ஆன்மா சகலாபத்தை கேவலாபத்தையும் மாறி மாறி போய்கிட்டு வந்துட்டு இருக்கும். ஆகவே அந்த மலச்சக்தியை முற்றிலுமாக கெடுத்து கேவல சகல அவத்தையிலிருந்து மீட்டு சுத்த நிலைக்கு உயர்த்திவிடும். கேவலாபத்தையும் அறியாமைதான், சகலாபத்தையும் அறியாமைதான், அதான் மோகம் நீடிய கேவல சகலம்னார். மோகம் என்பது ஆணவ மலத்தின் ஒரு செயல்பாடு, அது கேவல நிலையில் முழு மறைப்பாக இருக்கும். சகல நிலையில அனித்தத்தை நித்தம் என்றும் துன்பத்தை இன்பம் என்றும் விபரீதமாக உணரும்படியான ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும், அதான் மோகம் என்பது. கேவலத்துல முழு அறியாமையா இருக்கும் அந்த மோகம். அதனால கேவலத்திலையும் ஆணவமலத்தின் மோகம் செயல்படுது, சகலத்திலையும் செயல்படுது. எனவே மோகம் நிறைந்த கேவல சகல அவத்தைகள் நிகழாதவாறு அந்த ஆணவமல சக்தியை வேறறுத்து அந்த ஆன்மாவுக்கு சுத்த நிலையை விளைவிக்கிறது இது திருவருள். இதுதான் ஆணவமலம் நீங்கிய குருவருளை சார்ந்த அந்த ஆன்மா விளங்கும் நிலைதான் சுத்த நிலை. இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சத்தி தோய குருவருள் பெற்று நான் ஞான யோகத்தை குறுகி முன்னை திருமல திருமலம் அறுத்து பண்டை சிற்றறி ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே என்று சித்தியார்ல கேவலத்தை பற்றி ஒரு பாடல், சகலாவத்தை பற்றி ஒரு பாடல், சுத்தாவத்தை பற்றி ஒரு பாடல். ஏன்னா தனித்தனியாக பாடல்கள் வழங்குவது அந்த ஆசிரியருடைய ஒரு அருள் இயல்பு. காலையிலேயே சொன்னேன் அத மாதிரி தனித்தனி பாடல் சுத்தாவத்தேன்னு ஒரு பாடல் அப்படி அருமையா சொல்லியிருக்காரு. இங்கேயும் சொன்னார், சத்தினிவாதம் உற்ற உயிருக்கு அந்த கேவல சகல அவத்தைகள் சாராமல் சுத்தாவத்த அந்த மலம் நீங்கும் பொருட்டு சிவபெருமான் குருநாதராக எழுந்தொழி வந்து மலத்தை போக்கி அந்த ஆன்மாவை திருவருளோடு ஒன்றாக்கி விடுவார். அதுதான் சுத்த நிலை. இது நிலையார் சுத்தம், இதுதான் நிலைவேறு பொருந்திய சுத்த நிலையாகும். யாருக்கு இந்த சுத்தாவத்தை அனுபவத்தில் கிடைக்கும் என்று சொன்னால், சரியை கிரிய யோகங்களை இயற்றியவர்களுக்கு. கேடில் புகழ் தரும், கேடில்லாத புகழை தரக்கூடிய சரியை கிரியா யோக கேண்மையரேல் சரியை கிரிய யோகங்களோடு பழகியவர்களாக இருந்தால் இவை உணர்த்த கிளக்கும் நூலே. இந்த சுத்தாவத்தை அனுபவத்தில் உணர்த்துவதற்கு நூல்கள் துணை செய்யும் என்று இங்கே சொல்லியிருக்கின்றார். ஆக சத்தினிவாதத்தினுடைய வகைகளையும் அதனுடைய பயனையும் பார்த்தோம்.